الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن شاء الله إذر ورقودية نعيت الكلمي அசர் தொழுகையை தொடர்ந்து பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி நடக்கும். சரியா உரிய நேரத்துக்கு சகோதரிகளை அனுப்பி வச்சிருங்க. அடுத்ததாக சமீபத்தில் புல்மோட்டையில் நடந்த அமீர்மார் ஒன்று கூடல ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது 27ஆம் தேதி 7ஆம் மாதம் வந்து ஒரு தர்பியா நிகழ்ச்சி, ஆண்கள் பெண்களுக்கான ஒரு தர்பியா நிகழ்ச்சி ஏத்தாலையில் செய்கிறதுன்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அப்போ அந்த முடிவின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 27ஆம் தேதி இந்த மாதம் தர்பியா நடத்துறதுக்குரிய அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. அது வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு எல்லா சகோதரர்களும் துஆ செய்து கொள்ளுங்க. அப்போ அந்த தர்பியா விஷயங்களை பொறுத்த வரையில் இப்போ எங்களுக்கு தெரியும், ஒரு தர்பியா நிகழ்ச்சி நடத்துகிறதாக இருந்தால் அதுக்கு ஏராளமான செலவுகள் இருக்குது. அப்போ அந்த செலவுகளை பொறுத்த வரையில் கணக்கிட்டு பார்த்த நேரம் சுமார் ஒரு தர்பியா நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறதாக இருந்தால் ஒரு 15 லட்சம் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன வந்து வார விருந்தாளிகளுக்குரிய உணவுகள், அதாவது தர்பியாவுக்கு முந்தின நாளே சில நேரம் வந்துடுவாங்க, அவங்களுக்குரிய இரவு உணவுகள், அதே போல் அந்த தர்பியா அன்று காலை உணவு, பகல் உணவு, இரவு உணவு, இந்த மாதிரி உணவு ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்குது. அதே போல் வந்து தேநீர் ஏற்பாடுகளும் செய்ய வேண்டியிருக்குது. அதே போல் தர்பியா ஒன்று நடத்துகிற நேரம் வேறு சில செலவுகள் வந்து நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும். அப்போ இப்படி நாங்கள் கணக்கு பண்ண வகையில் இந்த அளவு செலவுகள் அதுக்கு இருக்குது. அப்போ இந்த செலவுகளை வச்சு தான் நாங்கள் புல்மொட்டையில் இந்த தர்பியா விஷயத்தை சகோதரர்கள் முன்வைச்ச நேரம் இப்போ இந்த அளவு எங்களுக்கு செலவு போகும், எங்களுக்கு செய்கிறது சிரமமாக இருக்கும், அடுத்த வருஷம் நாங்கள் பார்த்து செய்வோம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் கூட சகோதரர்கள் இல்லை நாங்கள் செய்வோம், ஏன்னா வருடத்தில் ஒரு முறை நாங்கள் இந்த தர்பியா நிகழ்ச்சியை கட்டாயம் வைக்கணும், அதில் பல பிரயோஜனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த வகையில் நாங்கள் இதை செய்ய வேண்டி இருக்குது. அப்போ அதுக்குரிய செலவுகள் விஷயத்தை பொறுத்த வரையில் இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஜமாத்துடைய ஏனைய கிளைகளில் இருந்தும் அதுக்குரிய சில பங்களிப்புகளை அவங்க செய்வாங்க. என்றாலும் இதனுடைய பிரதான பங்களிப்பு பொறுப்பு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. எங்களோட ஒவ்வொரு இந்த ஊரில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு தர்பியா நிகழ்ச்சிகள்லையும் இந்த விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வாரோம். இதில் விசேஷமாக எங்களுக்குள்ள கடமை என்னன்னு சொல்லி சொன்னால் அல்லாவினுடைய தீனை விளங்குறதுக்காக, அதனை படிக்கிறதுக்காக வேண்டி பல செலவுகளுக்கு மத்தியில், பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில், அதே போல் வந்து சிரமங்களுக்கு மத்தியில் பயணம் செஞ்சு வெளியில் இருந்து சகோதரர்கள் வருவாங்க, அதே போல் பெண்களும் வருவாங்க. அப்படி வரக்கூடியவங்களை வந்து நாங்கள் கண்ணியப்படுத்துறது, அவங்களுக்கு தேவையான உணவுகளை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது, அதே போல் அவங்களுக்கு தேவையான ஏனைய விஷயங்களை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது வந்து எங்களோட ஒரு பொறுப்பு. அப்போ இதை நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. இப்போ நாங்கள் எங்களால் ஏண்ட வரைக்கும் இந்த முயற்சிகளை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் எடுத்து முயற்சி செஞ்சு நாங்கள் செய்யணும். அப்போ இதில் வந்து இப்போ இந்த தர்பியா நிகழ்ச்சி செலவுகளுக்காக பங்களிப்பு செய்யக்கூடிய சகோதரர்களுடைய பேர் விவரங்களை எடுக்க இருக்கிறோம். ஒரு சகோதரியார் இம்ரான் இருக்கிறார். அப்ப இப்ப இங்கன்னா வந்து சகோதரர்கள் உங்களோட பெயர்களை கொடுங்க. அப்ப இதுல பேர் யார் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால், 1000 ரூபாய்க்கு மேல பங்களிப்பு செலுத்தக்கூடிய சகோதரர்கள் இந்த இடத்துல உங்களோட பெயர்களை கொடுங்க. அப்ப 27ஆம் திகதி தர்பியா நடக்க இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னதாக எங்களுக்கு அந்த பணம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இதில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹுவையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்கிறாரோ, ஃபல் யுக்ரிம் தைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இது எங்களுக்கு உள்ள ஒரு கடமை. அதாவது இப்படி மார்க்கத்துக்காக, மார்க்க விஷயங்களை விளங்குறதுக்காக விருந்தாளிகள் வந்தால் அவங்களுக்குரிய உணவு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதும் அவங்களை கண்ணியப்படுத்துறதும் எங்க ஒவ்வொருத்தர் மீதும் உள்ள ஒரு கடமை. அப்ப எந்த அளவு அது கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறதென்றால், யார் அல்லாவையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்கிறாரோ அவர் இந்த வேலையை சரியாக செய்யணும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதை நாங்க முதலாவது எங்களோட ஒரு கடமைங்கிறத உணர்ந்து நாங்க இதுல ஒவ்வொருத்தரும் பங்களிப்புகள் செய்யணும். இதுல யாரும் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. நிச்சயமாக என்னுடைய பிரதிபலன் நிச்சயமாக எங்களுக்கு மறுமை நாளில் தெரிய வரும். அப்ப இது ஒரு ஒரு வாய்ப்பாக நாங்க பயன்படுத்தி கொண்டு, அப்ப எங்கள் மூலமாக ஒரு சகோதரர் உணவு உட்கொண்டால், எங்க மூலமாக ஒரு சகோதரர் தன்னுடைய பசியை தீர்த்து கொண்டால், அதுவும் மார்க்கத்தை விளங்குறதுக்காக வரக்கூடிய ஒரு சகோதரர் அதை செஞ்சு கொண்டால், அது அதிகமான நன்மைகள் எங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும். அதே போல எங்களோட அந்த கடமையும் நிறைவேற்றியவர்களாக நாங்கள் மாறுவோம். அப்ப இதுல வந்து பெயர்கள் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், அதாவது 1000 ரூபாய்க்கு மேல உங்களோட பங்களிப்புகள் இருந்தால் உங்களோட பெயர்களை இந்த இடத்துல நீங்க அவசர அவசரமாக கொடுத்து கொள்ளுங்க. அப்ப அந்த பெயர் விவரங்கள் அதை அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பதில நாங்கள் இப்போ இந்த ஜும்மாவில் பார்த்த இந்த விஷயத்தை பொறுத்த வரையில், இதில் நாம் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக சிந்தித்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. எங்களோட வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ஒரு சுற்றோட்டம். அதாவது ஒரு வருடங்கள் கடக்கிற நேரம் எங்களோட வாழ்க்கை வந்து அது ஓடிக்கொண்டே இருக்குது. ஒரு வருடம் வார நேரம் ரமலான் நாங்கள் சந்திக்கிறோம். அதே போல ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து ஜும்மாவை சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து 5 நேர தொழுகைகளை சந்திக்கிறோம். அதே போல துல்ஹஜ் மாதம் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஈதுல் அல்ஹா அந்த பெருநாள் தினத்தில் அறுத்து பலியிடுகின்ற அந்த ஒரு அமலை நாங்கள் சந்திக்கிறோம். இப்படி எங்களோட வாழ்நாள் உருண்டோடி கொள்ளக்கூடிய செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு வாய்ப்புகள் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தாரும். இப்போ இந்த வாய்ப்புகளை தாரத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நன்மைகளை அதிகமாக சம்பாதிப்பதற்குரிய அந்த வாய்ப்பை அடைவதற்கு, அந்த சிறப்புகளை நாங்கள் அடைகிறதுக்கு தான் அல்லாஹு தஆலா தாரம். அப்ப எங்களோட வாழ்க்கையில கடக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்க சரியா இறுக பற்றி பிடித்து அதை நல்ல முறையில நாங்க அதை கடந்து செல்றதுக்கு முயற்சி செய்யணும். இப்ப நாங்க ஜும்மா முடிச்சு அசர் தொழுகை எங்களுக்கு தொழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குமாக இருந்தால், அது அல்லாஹு தஆலா எங்களோட வாழ்க்கையில தரக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு தொழுகையை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம். சில நேரங்களில் அது எங்களோட கடைசி சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். அப்ப இப்படியான மனிதர்கள் எதிர்பாராத பல சம்பவங்கள், பல விபத்துக்கள், ஆபத்துக்கள் நிகழக்கூடிய இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப எங்களோட ஒவ்வொரு இந்த சந்தர்ப்பங்களையும் வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதே போல இந்த தர்பியா வாரதும் இதுவும் ஒரு சந்தர்ப்பம். அதில் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இங்க ஊர்ல இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு கிடைக்கும். நிறைய சகோதர சகோதரிகள் வருவாங்க. அவங்கள நாங்க உபசரிக்கிறது, கண்ணியப்படுத்துறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, இது அல்லாஹு தஆலா எங்களோட வாழ்க்கையில ஒரு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப இதை நாங்க சரியா பயன்படுத்தி கொண்டு இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் வெற்றி அடையக்கூடியவங்களாக நாங்க இருக்கோம். அப்ப இப்படி எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் தரக்கூடிய ஒவ்வொரு காலத்தையும் பெருமதியானதாக கணித்து அதை நாங்கள் சரியா நடத்தினால் நாங்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவங்களாக அல்லாஹ் இடத்துல மாறும். அப்ப இதுக்குரிய ஒரு ஒரு உதாரணத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், இதை ஒவ்வொரு சகோதரர்களும் சரியா உன்னிப்பா அவதானிச்சு கொள்ளுங்க. அதாவது இரண்டு நபித்தோழர்கள் ஒரே காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவுறாங்க. இரண்டு நபித்தோழர்கள், அப்ப அந்த ரெண்டு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளுட விஷயத்தை ஒரு ஆள் கவனிக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேரையும் சகோதரர்களாக ஆக்கி வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க நல்ல நெருங்கிய நண்பர்களாக, நெருங்கிய சகோதரர்களாக தங்களுக்கு மத்தியில பழகிக்கொள்றாங்க. இப்படி இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அப்ப அதுல யார் யார் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளதுன்னு பேர்களை எடுக்கிறாங்க. அப்ப இதுல இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அவர் பெயரை கொடுக்கிறார். அப்ப இந்த கட்டாயம் இதுல கொடுத்துட்டீங்க. அப்ப அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் வந்து அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய பெயரை கொடுக்கிறார். அப்ப அந்த யுத்தத்தில் அவர் கலந்து கொண்டு ஷஹீதாகவும் ஆக்கப்படுறார். அப்ப அவரோடு இருந்த அவருடைய நெருங்கிய சகோதரர் ஒருவர் இருந்தாரே, அவர் ஒரு வருடத்துக்கு பிறகு அவர் தன்னுடைய மரணத்தை அவர் அது இயற்கையான மரணத்தின் மூலமாக அவர் அடைகிறார். யாராலையும் ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்து அடையாமல் இயற்கையான மரணத்தின் மூலமாக ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் மரணிச்சிடுறார். அவ இவரை வந்து இரண்டாம் அவரை கொண்டு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களும் அருமை தோழர்களும் அடக்கிட்டு வராங்க. இப்போ வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் விஷயத்தில் நீங்கள் எப்படி துவா செஞ்சீங்க, எப்படி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அருமை தோழர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னுக்கு மரணிச்ச இவருடைய ஒரு சகோதரர் இருந்தார், அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அப்ப அவருக்கு பிறகு இவர் ஒரு வருஷத்துக்கு பிறகு மரணிக்கிறார். அப்ப இவரையும் அவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்து விடணும், ஒரே இதுல வந்து இணைச்சு விடணும்னு சொல்லி நாங்க துவா செய்யறோம் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தோழர்கள் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், எப்படி நீங்க இப்படி ஒரு பிரார்த்தனை செய்வீங்க என்றால், அவர் இவருக்கு பிறகு ஷஹீதாக மரணித்தவருக்கு பிறகு ஒரு வருடம் வாழ்ந்திருக்கிறார். அதுல அவர் நோன்பு பிடிச்சிருப்பார், எத்தனையோ தொழுகைகள் அவர் தொழுதிருப்பார், எத்தனையோ சதகாக்கள் அவர் செஞ்சிருப்பார், எத்தனையோ சுபஹானல்லாஹ் சொல்லியிருப்பார், எத்தனையோ அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் இப்படியான எவ்வளவு திக்ர்கள் அவர் செஞ்சிருப்பார். எனவே எப்படி இவரும் அவரும் சமமாக முடியும், இவர் அந்தஸ்தும் அவருடைய அந்தஸ்தும் எப்படி சமநிலையில் வர முடியும், அது வர முடியாது. இப்ப மரணித்தவருக்கும் ஏற்கனவே ஷஹீதாக மரணித்தவருக்கும் இடையிலே வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு அந்தஸ்தால் கூடி நிற்கிறார் யாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு வருடத்துக்கு பிறகு அமல்கள் இபாதத்துகளை எல்லாம் செஞ்சு யுத்தத்தில் கூட கொல்லப்படாமல் இயற்கையான முறையில் அந்த மரணித்த அந்த நபித்தோழர் அவர் உயர்ந்து நிற்கிறார், அந்தஸ்தால் கூடியவராக அவர் காணப்படுறார். ஆனா வெளிப்படையில் பார்க்கிற நிறைய எங்களுக்கு எப்படி தெரியுது, அவர் யுத்தத்தில் கொல்லப்பட்டார், அவர்தான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் ஒரு வருஷம் கூட வாழ்ந்திருக்கிறார் இவர். அப்ப அதில் அவர் நோன்பு பிடிச்சிருப்பார், ரமலான் வந்திருக்கும் நோன்பு பிடிச்சிருப்பார். அதே போல தொழுகைகள், எத்தனையோ தொழுகைகள் ஜும்மாக்கள் அவரை கடந்து போயிருப்பார், அதையெல்லாம் அவர் நிறைவேற்றியிருப்பார், சதகாக்கள் செஞ்சிருப்பார், தஸ்பீகள்லாம் செஞ்சிருப்பார். எனவே அவருடைய அந்த ஒரு வருட வாழ்க்கை இவரையும் அவரையும் ஒரு வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவு அந்தஸ்து கூட்டக்கூடியதாகாது ஆக்குதுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அதிகப்படுத்தி தருவதுங்கிறது ஒரு வாய்ப்பு. அதை நம்ம சரியா பயன்படுத்தணும். அடுத்த ஃபர்த் தொழுகைக்கு நான் உயிரோடு இருப்பது என்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப அதை நான் எப்படி பயன்படுத்தணும்? சரியா ஜமாத்து தொழுகைக்கு வந்து ஜமாத்தோடு தொழுது அதிகமான நன்மைகளை பெற்றுட்டு நான் அதை அதன் மூலமாக அதை பயன்படுத்திக் கொள்ளணும். சிலர் நான் தொழக்கூடிய அந்த தொழுகை என்னுடைய இறுதி தொழுகையாக இருக்கலாம். அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தி எங்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் கூட்டி தரணும். வாழ்நாள் கூட கூட நாங்கள் ஒவ்வொரு அமல்களையும் கவனம் செலுத்தி செய்யக்கூடிய அந்த அமல்களின் மூலமாக எங்களுடைய அந்தஸ்துகள் நிச்சயமாக கூடுது. அது எங்களுக்கு புரிஞ்சு கொள்வது இந்த உலகத்தில் தெரியாவிட்டாலும், சரியாக அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டாலும், நிச்சயமாக அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தமானது, அது நிச்சயமாக மறுமை நாளில் வந்து எங்களுக்கு அது சரியாக தெரிய வரும். அப்போ எத்தனையோ சகோதரர்கள் நாங்கள் இருக்கிறோம், இந்த மார்க்கத்தில் நாங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு வரோம், அமல் இபாதத்து விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும். அதிலும் எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் அதை நாங்கள் சரியாக செய்யணும். பரது தொழுகைக்கு அதான் சொன்னால் அந்த அதான் கேட்கக்கூடிய ஒரு மனிதருக்கு கடமை, அவர் வந்து ஜமாத்தோட பள்ளியில் வந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவது முதலாவது அவருக்கு அது கடமை, சிறப்பு பொறவும் கடமை, அதை அவர் செய்யணும். அதை செய்யாமல் ஒரு ஆள் அதை புறக்கணித்தால் அவர் வாழ்க்கையில் நஷ்டத்தை அடைஞ்சிக்கிட்டு போகிறார், அவர் ஒரு மோசமான ஒரு ஆளாக மாறிக்கொண்டே போகிறார். அப்போ வாழ்நாள் கூட கூட அவருக்கு பாவம்தான் கூடுமே ஒழிய நன்மை கூடாது. அப்போ இந்த விஷயங்களில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும். அமல்கள் இருக்கிறது, அது எவ்வளவு இருந்தாலும் போதாது. அது எத்தனை அஞ்சு நேர தொழுகையை வந்து ஜமாத்தோட நேரத்தோடு வந்து நின்று நாங்கள் செஞ்சாலும் அது போதாது. சொர்க்கம் செல்றதுக்கு எங்களோட அமல் எம்மாத்திரம். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட யார் அமலும் சொர்க்கம் செல்றதுக்கு போதாதுன்னாங்க. அப்ப நபி தோழர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட அமல் ஒருவேளை போதுமா இருக்குமோ, அண்ட் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்றாங்க, இரவையில் நின்று வணங்குறாங்க, கால் பாதம் வீங்குற அளவுக்கு நின்று வணங்குறாங்க, அடிக்கடி நோன்பு நோக்குறாங்க, அப்போ அவங்கள அமல் ஒருவேளை சொர்க்கம் போகிறதுக்கு போதுமாக இருக்குமோ என்ற ஒரு அமைப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட தோழர்கள் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்னோட அமல் கூட சொர்க்கம் செல்லத்துக்கு போதாது. அப்போ எப்படி எங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குதுன்னால், இந்த அமலோடு சேர்த்து அல்லாட அருளும் எங்களை வந்தடையும். அல்லாட அருள் எங்களை சூழ்ந்தாலே ஒழிய எங்களுக்கு அந்த சொர்க்கம் போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடையாது. அல்லாட அருள் எங்களை எப்போ சூழும்? அல்லாஹு அக்பர்னு சொல்ல கொள்ள ரோட்டு வழியே சும்மா கதைச்சிட்டு தெரிஞ்சா அல்லாட அருள் எங்களுக்கு சூழுமா? அல்லாஹு அக்பர்னு சத்தம் கேட்குது, கடையை திறந்து வச்சுட்டு கணக்கில்லாமல் இருக்கிறோம், வார வாரம் முருத்ததுகளோட கழிச்சு சிரித்து பேசி குதூகலமாக இருக்கிறோம், சேருமா எங்களை அல்லாட அருள் எங்களை வந்து சூழ்ந்து கொள்ளுமா? எங்களை உலக தேவை அதீதுகளுக்கு தாராளமாக போகிறோம், பைக் எடுக்கிறோம், போகிறோம், வாரோம், சில இடங்களில் எங்களை நாங்கள் நடந்து போகிறோம், எல்லாம் நடக்குது. அப்போ எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அல்லாஹ் பெரியவன், எல்லாம் தொழுகைக்கு வாங்க, எல்லாம் வெற்றியை நோக்கி வாங்க, இங்கே வெற்றி இருக்குதுன்னு கூப்பிட்ற நேரம் அதை புறக்கணித்தால் அங்கே அல்லாஹனுடைய அந்த வெற்றியோ அல்லாஹனுடைய அருளோ எங்களை ஒரு காலம் சூழாது. அல்லாஹனுடைய கோபம்தான் எங்களை சூழும். அப்போ அந்த கோபங்களுக்கு இரையாகினால் அல்லாஹ் எங்களுக்கு கோபத்தில் சொர்க்கத்தை தருவானா? நான் கோபமாகிக்கினேன் இந்த சொர்க்கன்னு அல்லாஹ் தரமாட்டேன். அல்லாஹனுடைய கோபத்தினுடைய தீர்வு நரகத்தை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. அப்போ இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அமல்களே சொர்க்கம் நுழையிறதுக்கு எங்களுக்கு போதாதுன்னு சொல்லி சொன்னால், அப்போ நாங்கள் செய்கிற இந்த அமல்கள் என்னத்துக்கு போதும்? அப்போ ஏன் அந்த சொர்க்கத்துக்கு போதாதுன்றால், அந்த சொர்க்கம் அந்த அளவு பெருமதியானது. உலகத்தை போல பத்து மடங்குன்றா வேற என்ன இருக்குதாங்க? உலகத்தை போல பத்து மடங்கு சொர்க்கத்தை வந்து யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறான்னா, சொர்க்கத்தில் ஆக குறைஞ்ச அந்தஸ்தில் உள்ள ஆளுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். என்னதான் நம்ம பாஞ்சி பாஞ்சி உழைச்சாலும், நூற்றுக்கணக்கான வருடங்கள் செலவழித்து நாம் சம்பாதித்தாலும், ஒரு ஊரை எங்களால் விலைக்கு வாங்க ஏழுமா? ஏழாது. ஒரு நாட்டை எங்களால் விலைக்கு வாங்க இயலுமா? இயலாது. ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு, நாங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு காலம் வாழ்ந்து நாங்கள் குறிப்பிட்ட சில அமல்களை செய்யறதுக்கு உலகத்தை போல 10 மடங்கு அல்லாஹு தஆலா அள்ளி கொடுக்குறான்னு சொல்லி சொன்னா, இது செஞ்ச அமலுக்குரிய கூலியா? அல்லாஹுடைய அருளா? அல்லாஹுனுடைய அருள். அல்லாஹுனுடைய அருளும் அன்பும் எங்களுக்கு கிடைக்கிறதுனாலதான் இந்த சிறப்பை நாங்கள் அடையிறமே ஒழிய, வேற எங்களை இந்த செய்திருந்த சின்ன சின்ன அமலால கிடையாது. அப்ப இதை நாங்கள் சரியா புரிஞ்சு கொள்ளணும். நல்லா நாங்கள் எங்களோட கடமைகளை செய்யணும். மார்க்கத்தில் நாங்கள் உணர்வு பூர்வமாக செயல்படணும். எங்களுடைய மரணத்தை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கணும். அடுத்த தொழுகை எங்களுக்கு ஜமாத்தோட தொழ கிடைக்குமா என்ற ஒரு சிந்தனையோட ஒவ்வொரு தொழுகையும் ஜமாத்தோட தொழுகிறதுக்குரிய அந்த முயற்சிகளை நாங்கள் செய்யணும். இதில் நாம் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தணும். அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவங்க இந்த உபதேசங்களின் மூலமாக படிப்பினை பெறுவாங்க. அதே போல யார் நேர்வழியில் சரியான வழியில் செல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த உபதேசத்தின் மூலமாக தங்களை மாற்றிக்கொள்வாங்க. அதே நேரத்தில் யார் பிடிவாதமாக இருக்கிறாங்களோ அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அல்லாஹு தஆலா அவங்கள வந்து சரியான ஒரு வழிக்கு கொண்டு வரணும். இதைத்தான் எங்களுக்கு சொல்லலாம். அப்போ இந்த பெயர்களை சரியா சோழர்கள் கொடுங்க. வருதா பேர்? அடுத்தது, அப்ப இந்த 1000 ரூபாய்க்கு மேல பெயர் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் எங்களை கொடுத்து கொள்ளுங்க. அதே போல வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும், அதே போல ஒவ்வொரு வாலிபரும் குறைந்தபட்சம் இந்த தர்பியா செலவுகளுக்காக 1000 ரூபாய் நீங்க கொடுங்க. இதுல நீங்க முயற்சி செஞ்சு கொடுக்கணும். இதை உங்களோட கடமையாக நினைச்சு நீங்க கொடுக்கணும். அவ நீங்க இதை கொடுக்கணுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சில சகோதரர்களை நியமிச்சிருக்கிறோம். அதாவது பள்ளியினுடைய வலது பக்கம் 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க பொறுப்பாக. சகோதரர் ஃபஹீஸ், அதே போல சகோதரர் ஜிஃப்ரி பாஸ். அப்ப அவங்களோட கையில உங்களோட பணங்களை நீங்க கொடுத்துருங்க. அதே போல பள்ளியினுடைய இடது பக்கம் சகோதரர் ஏ அக்ரம், அதே போல சகோதரர் முஜீப், அவங்ககிட்ட உங்களோட அந்த பணத்தை நீங்க கொடுத்து கொள்ளுங்க. கொலனி வலது பக்கம் சகோதரர் அன்வர்தீன், அவங்கள உங்களோட அந்த பணங்களை ஒப்படைங்க. கொலனி இடது பக்கம் வந்து சகோதரர் இம்ரான், அதே போல சகோதரர் ஜிப்ரிஸ்கான், அவங்கள்ட்ட உங்களோட பணங்களை நீங்க ஒப்படைங்க. வெளியூர் சகோதரர்கள் சகோதரர் ரிஸ்னி, அதே போல சகோதரர் அசீம், அவங்கள உங்களோட பணங்களை நீங்க ஒப்படைச்சிருங்க. அதாவது இது வந்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் 1000 ரூபாய் நீங்க கொடுங்க. அதே போல ஒவ்வொரு வாலிபரும் 1000 ரூபாய் கொடுங்க. இதுல நான் சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தயாரிக்கப்படக்கூடிய இந்த உணவு ஏற்பாடு உள்ளூர் சகோதர சகோதரிகளுக்கும் சேர்த்து தான் வந்து தயாரிக்கப்படுது. அப்ப அது வந்து இன்ஷால்லா சஹன் அமைப்பு மூலமாக பள்ளியில் அது பரிமாறப்படும். வெளியே அது கொண்டு போறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப அந்த வகையில் இன்ஷால்லா எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் ஊரில் இருக்கக்கூடிய சகோதரிகளும் வந்து அந்த உணவில் பங்கு கொள்ளத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்னும் இதில் கவனம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அப்போ இந்த தர்பியா விஷயங்கள் உங்களோட ஒத்துழைப்புகள் தேவை. கட்டாயம் நீங்கள் இதில் செய்யணும். உங்களோட பணத்தாலையும் செய்யணும், அதே போல் உங்களோட உடலாலையும் நீங்கள் கட்டாயம் செய்யணும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும். அல்லாஹினுடைய அந்த உதவியும் நிச்சயமாக இல்லை எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்காக துவா செஞ்சு கொள்ளணும். அப்போ செஞ்ச உபதேசத்தின் படிக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்றதுக்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தௌஃபிக் செய்யணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் பயான் இருக்குது, மறந்துடாதீங்க.